ஓம் சிவாய நமன். சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுவிருப்பது பெங்களூரில் உள்ள ஆண்டரசு உழவார திருப்பணி குழுவின் 11 ஆண்டு விழா நிகழ்ச்சிகள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: நம்பி ஆரூரர் சுவாமிகள் ஞான வரலாறு. வழங்குபவர் சிவகுமார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
ரெண்டு பேருமே பறவையாரும் சங்கிலியாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சகாயம் செய்வதற்காக வந்தவர்களே தவிர உபத்திரம் கொடுக்கறதுக்காக வந்தவர்கள் அல்ல அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே நல்ல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. சங்கிலி நாச்சியாரையும் பறவை நாச்சியாரையும் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமணம் செய்து கொண்ட அடிப்படை நோக்கங்களையும் அவர் இருவருமே எடுத்து சொன்னார். கைலாயத்தில் நிகழ்ந்தது என்ன அப்படிங்கிற செய்திகளை நம்முடைய குஞ்சிதவாதம் ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக அவற்றை எடுத்து சொன்னார்கள். நமக்கு எப்பொழுதுமே காரியம்தான் தெரியும், காரணம் தெரியாது. காரியத்தை பார்த்து மயங்குகிறவர்கள் நாம், ஆனால் காரணம் அறிந்தவன் அவன் ஒருவன் தான். அதனால அவனுக்கு பேரு காரணீச்சுவரன் பேரு, சிவபெருமானுக்கு. எல்லாவற்றிற்கும் காரணமாக விளங்குகிறவன். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இரண்டு மனைவிகளா, திருவச்சியூர்ல ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டார், திருவாரூர்ல ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டார், என்ன ஐயா இது என்று ஏளனமாக பேசுகிறவர்களும் உண்டு. அவரெல்லாம் எப்படின்னு நாம தெரிந்து கொள்ள வேண்டும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி அடிப்படையாக செய்தி தெரியாதவர்கள். அதன் உடம்பு சரியில்லாம படுத்திருந்தான், ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அவனுக்கு ரெண்டு சம்சாரம். டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாரு, ஆபரேஷன் பண்ணாதான் இந்த ஆள் பழப்பான் அப்படின்னு சொல்லிட்டார். தலைமாட்டில் மூத்த சம்சாரம் நின்றுட்டு இருக்கு. அந்த அம்மா பார்த்து டாக்டர் சொன்னார், என்னம்மா ஆப்ரேஷன் பண்ணாதான் உங்க வீட்டுக்காரர் பிழைப்பாரு, என்ன செய்யலாம்? ஐயோ ஆப்ரேஷன்லாம் பண்ண வேணாங்க, அவர் தாங்க மாட்டாருங்க, அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணாதீங்க அப்படின்னு. கால் மாட்டில் இளைய சம்சாரம் நின்றுச்சு. அதை பார்த்து கேட்டான், என்னம்மா மூத்த சம்சாரம் வேண்டாம்னு சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆப்ரேஷன் பண்ணலாம் போல இருக்கே அப்படின்னு. அந்த அம்மா சொல்லிச்சு, நீங்கள் தான் சொல்கிறீங்க ஆப்ரேஷன் பண்ணாதான் பிழைப்பாருங்க, நீங்கள் அப்போ என்னங்க பண்ணுங்க அப்படின்ச்சு. என்னடா மூத்தது பண்ண வேணாங்குது, இளசு பண்ணுங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, சரி அவனையே கேட்டுருவோன்ட்டு. ஏப்பா உனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், மூத்தது கேட்டால் வேண்டாங்குது, இளைய சம்சாரத்தை கேட்டால் பண்ணுங்குது, என்ன பண்ணலாம் சொல்லுன்னு. அவன் சொன்னால், எதுக்கு வேலைக்காரி ஒரு வார்த்தை கேட்டிருக்கான்னா. இவனுங்க நம்ம சுந்தரமூர்த்தி சாமியை பற்றி பேசுகிறாங்க. கோட்புலியாரு அவரை பாதபூஜை செய்து கொண்டு வந்து வீட்டில் அமர வைக்கிறார். சிவமென்ன அர்ச்சனை செய்து கொண்டு வந்து மலை புகுந்து குலாபிபாதம் விளக்கிய மண்டுகாதலின் ஆதனத்திடை இருத்தி அர்ச்சனை செய்து. சிவம் வேறு சுந்தரர் வேற. கோவையில் இருக்க சுந்தரமூர்த்தி சுவாமி, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒருத்தர் இருந்தார், நம்ம பேருராதீனம். அவர் மயிலாப்பூர் வரும்போது பேசினார், என்ன சுந்தரமூர்த்தி சாமி அஞ்சு தொழிலும் பண்ணார், அஞ்சு தொழிலும் பண்ணார், ஐசியம் பண்ணார், ஐசியம் பண்ணார் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது என்ன பெரிய ஐசியம்? சுந்தரமூர்த்தி சாமிகள் சாப்பிட்டுட்டு வெளியில போட்ட எச்ச இலைய ஒரு நாய் நக்குச்சுன்னா அது அஞ்சு தொழிலும் பண்ணுன்னார். அதுவே அஞ்சு தொழில் பண்ணுன்னா சுந்தரமூர்த்தி சாமியோட பெருமை என்ன சொல்றதுன்னு. சுவாமியுடைய திருப்பாதங்களை விளக்கி அன்னம்பாலிப்பு செய்து வாய்புத்தி பக்கத்தில் வந்து நிற்கிற சுவாமி அடியேன் கொடுக்கிற ஒரு பரிசை ஏற்றுக்கொள்ள. கொட்புலியாரை பார்த்து என்ன கொண்டு வந்து ரெண்டு பெண்களை நிறுத்துறார். வனப்பகை சிங்கடி, அடியேன் பெற்ற மக்கள் இவர், இந்த இரண்டு பெண்களும் யான் பெற்ற மக்கள். சுவாமி உங்களுக்கு தருகின்றேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடிமையாக. சுவாமி என்ன பண்ணார் தெரியுமா? அப்படியா, சரி கோட்புலியாரே, இன்றைய தினத்திலிருந்து இந்த இருவருக்கும் நீவீர் தந்தை இல்லை, யாமே தந்தையாக இருப்போம் என்று சொல்லி மடியிலே அமர வைத்தார். அது மட்டும் இல்ல, இது ஊர் உலகத்துக்கு தெரிஞ்ச செய்தியா போகலன்னா தப்பா போயிடுச்சுன்னு வச்சுக்கங்க, தினத்தந்தியில தப்பா ரிப்போர்ட் கொடுத்துருவோம். அதனால என்ன பண்ணார், இந்த ரெண்டு பெண்களையும் தான் பாடுகிற பதிகத்துல, நிறைவு பதிகத்துல வனப்பகை அப்பன் சிங்கடி அப்பன் பதிவு பண்ணார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்திருக்கிறார் பாருங்க, எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறார். அப்ப வனப்பகை சிக்கடி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்கள் தனக்கு மக்கள் போன்றவர் என்கின்ற அந்த பிரகடனத்தை ஒரு பதிகத்திலே பதிவு செய்கிறவரா? பறவையாரோடும் சங்கிலி நாச்சியாரோடும் இல்லற வாழ்க்கையில பூணுவதை மிக நோக்கமாக கொண்டிருந்தார் என்று சொல்லுவது நாம் அறியாமல் செய்தது. ஆனா அடியார்கள் ஏர்கூன் கழிக்காமல் செய்தது கோபப்பட்டது எதுக்காக அப்படின்னு சொன்ன, இவர் சிவபெருமான தூது அனுப்பிச்சதுதான் அவருக்கு. அவர் எப்படி தூது அனுப்பலாம்? நீங்க அந்த கதை ஓட்டத்தை நீங்க நல்லா தெளிவாக பார்த்தீர்கள் என்று சொன்னார். ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். நிறைய செய்தி முரளி சொல்லியிருக்காங்க. இந்த அம்மா திருவாரூரை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போகாது. அந்த அம்மா திருவற்றியூரை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போகாது. ஒரு நாளாவது திருவாரூரை விட்டு பறவை நாச்சியார் வெளியில போனாங்க அப்படிங்கிற வரலாறு கிடையாது. நீ எங்க வேணா போய்க்க, போன இடத்துல இருந்து பொண்ணை கொண்டு வந்து சேரு. ஆனா நான் திருவாரூரை விட்டு வரமாட்டேன். காரணம், ஆரூர் பெருமானை பிரிந்து என்னால் இருக்க முடியாது. இதுதான் பறவை நாச்சியாருடைய நோக்கம். அந்த அம்மா என்ன பண்ணாங்க? சங்கிலி நாச்சியார், நீ எங்க வேணா போய் எங்க வேணா இருன்னு சொல்ல, இது ஊர் எல்லையை விட்டு நீ போகாதே. நான் போக முடியாது இந்த ஊர் எல்லையை விட்டு. காரணம் என்ன? எதை பிரிந்தாலும் பிரிய முடியும், என்னால் ஒற்றீசரை பிரிய முடியாது. அப்ப இந்த இருவரும் இந்த இரண்டு நிலைகளிலே நின்றார்கள். ஒருத்தர் திருவாரூர், ஒருத்தர் திருவற்றியூர். இவர் போய் கேட்கும்போது கூட, மங்கை ஒருவால் மகிழ்ந்ததுமின்றி மணிநேழ்முடியின் கண் கங்கை தன்னை கரந்தருளும் காதல் உடையீர், இங்கு நுமக்கு திருமாலை தொடுத்து என் உள்ள தொடைய விழுத்த திங்கள் வதன சங்கிரியை தந்தன் வருத்தம் தீரும் என்று விண்ணப்பம் செய்கின்றார். இந்த விண்ணப்பம் செய்கின்ற பொழுது கூட, பெருமானே, உன்னுடைய எண்ணத்தினால், நீ தூண்டிய எண்ணத்தினால் தான் அவளை நான் விரும்புகின்ற நிலை வந்தது என்று சொல்லுது. அன்பர்களே, ஒரு செய்தி, ஞானிகள் இந்த உலகத்திலே தனக்கு என்ன எண்ணம் தோன்றினாலும் அந்த எண்ணமானது இறைவனால் ஊட்டப்பெற்றது என்று நம்புகிறவர்கள் அப்பாரே நடக்கின்றவர்கள். நம்மள அப்படி சொல்லுவோம் சமயத்துல, நம்மளும் சமயத்தில் சொல்லுவோம், ஏதாவது நமக்கு கெட்ட என்ன சாமி கொடுத்துட்டா என்ன பண்றது, அவன் தான் கொடுத்தான். நம்ம ஏதாவது நல்லது நடந்து வச்சுங்க, எல்லாம் நம்ம திறமை சார், நம்மால வந்தது அப்படின்றோம். ஆனால் ஞானிகள் எப்படின்னா, ஒரு செயல் நிகழ்கிற பொழுது அந்த செயலானது, இப்ப உதாரணத்துக்கு சொல்லுகிறாங்க, அந்த அம்மையார பார்க்கிறார் அந்த நாலுகால் மண்டபத்தில் அந்த திரைச்சேலையை மூடி இருக்கிறது. திரைச்சேலையை மூடிய பொழுது இந்த அம்மையார் அந்த அந்த திரைச்சிலையை அகற்றி மாலை கொடுக்கிறார். இவர் பார்த்துட்டார். அதத்தான் முரளி சொன்ன, அன்பு நாரா அஞ்செடுத்து நெஞ்சு தொடு கலர் தொடுத்து என்புள்ளூருக்கும் அடியாரை தொழுது வேறிடத்தே முன்பு போல முதல்வனார் சாத்தும் பணி கொடுத்தே மின்போல் மறையும் சங்கிலியார் தமை விதியால் கண்ணுற்றார் அப்படின்னு சொல்லிச்சு. விதியால் கண்ணுற்றார் அப்படி அந்த அம்மா. இவர் அப்படி பார்த்துட்டு இந்த கோயில் அப்படி வளமா வந்துட்டு வெளியில வரார். இந்த அம்மா சாயந்தர சாயரட்ச பூஜைக்கு மாலையெல்லாம் தொடுத்து வச்சு அதை கோயில் சாமி சாத்துறதுக்காக அந்த திரைச்சீலையை நீக்கி அப்படி கொடுத்தது. இவர் வரத்துக்கும் அந்த திரைச்சீலை அப்படி விலகிறதுக்கும் ரொம்ப கோயின்சிடென்டலா இருந்தது. டக்குன்னு பார்த்துட்டார், கண்ணுற்றார், விதியால் கண்ணுற்றார். அந்த இடத்துல சேக்கிடார் ஒரு செய்தி சொல்லுகிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். சேக்கிடார் சொல்லுகிறார், சுந்தரமுனி சுவாமி பார்த்த உடனே இருவரால் இப்பிறவி எய்துவித்தார். நல்ல கவனமாக, இருவரால் இப்பிறவி எய்துவித்தார். ஒருத்தி பறவையார், மற்றவர் இவரோ என மருண்டார், மயங்கினார். அந்த இடத்துல என்ன சேர்க்கிறார், அவருடைய எண்ணத்தை சொல்லுகிறார். அவரை பார்த்த உடனே இருவரால் இப்பிறவி எய்துவி, தெரிஞ்சு போச்சு அவருக்கு ரெண்டு பேர் உண்டுன்னு. எப்பவோ தெரியும், இருவரால் இப்பிறவி எய்து வித்தார். ஒருத்தி பறவையார், மற்றவர் இவரோ என மருண்டார், மயம். மருண்டார்னா என்ன அர்த்தம்? பயந்து போனார். அந்த பயத்துலதான் உள்ள போனார் நேரம். இப்பதான் போனா திரும்ப வரானேன்னு அவரு பார்த்தார். இப்பதான் போனா திரும்ப வரானேன்னு என்ன சுந்தரார் இவர் கேட்கிறார் அவர்கிட்ட. இது மாதிரி புலவர்கள் தான் சொல்லணும் அந்த அழக. அதாவது ஒரு பாட்டுல ரெண்டு அணி வச்சார். ஒரு பாட்டு சேர்க்கிறாரு, ஒரே பாட்டுல ரெண்டு அணி வைக்கிறார். ஒரு பாட்டுல ஒரு அணி வைக்கிறதே தகராறு. ஆனா ஒரு பாட்டுல ரெண்டு அணி, முதல் ரெண்டு வரியில ஒரு அணி, ரெண்டாவது ரெண்டு வரியில ஒரு அணி. அதுலயும் இன்னொன்னு பாருங்க, ரொம்ப கடினமான ஒரு அணியை வச்சார். அதுல
மங்கை ஒருவால் மகிழ்ந்ததும் அன்றி மணிநீள் முடியின் கண் கங்கை தன்னை கரந்தருளும் காதல் உடையே.
இவர் எப்படி கூப்பிடறாரு பாருங்க. ஒருத்தர் காலையில இப்ப விழா நடத்துறாரு, டொனேஷன் வாங்கலாம் நினைச்சிட்டு ஒரு பெரிய வீட்டுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போறாரு. அவர் வந்து வாங்க வாங்க உட்காருங்க, என்ன சமாச்சாரமா வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாருன்னு வச்சுங்க. உடனே அவர்கிட்ட இவரு வருகிறவர்களுக்கெல்லாம் இல்லை இல்லை என்னாது வாரி வழங்குகின்ற வள்ளலே அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன? வருகிறவர்களுக்கெல்லாம் இல்லை இல்லை என்னாது வாரி வழங்குகின்ற வள்ளலே அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் டொனேஷனுக்காகத்தான் வந்திருக்கிறேன், மறுக்காம கொடுந்தான் அர்த்தம் அதுக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஒருத்தரை அடைமொழி கொடுத்து அழைப்பது, தான் என்ன காரியமாக வந்திருக்கிறோம் என்பதை உணர்த்து முகமாக அடைப்போடுவது கருத்துடைய அடைகொழி அணி அப்படின்னு.
சரிதானே?
நாங்கெல்லாம் இன்ஜினியர், அவங்க பரம்பரையா படிச்சவங்க தமிழ் இலக்கணம். அதுக்கு கருத்துடைய அடைமொழி அணி தான் என்ன கருத்துல அப்படிதானே? இங்க போய் சிவபெருமான் டைவர் உள்ள போறாரு, என்ன சமாச்சாரமா வந்திருக்கான்னு பாக்குறாரு. இவர் சிவபெருமானை பார்த்து எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. மங்கையை ஒரு பால் மகிழ்ந்ததும் அன்றி மணிநீள் முடியின் கண் கங்கை தன்னை கரந்தருளும் காதல் உடையீர். எப்படி அட்ரஸ் பண்ணார் பாருங்க. இவர் எதுக்காக வந்திருக்கிறாரு, எதுக்காக வர்றாரு? சங்கிலிக்காக. அவர் எப்படி சொல்றாரு? மங்கை ஒரு பால் மகிழ்ந்ததும் அன்றி மணிநீள் முடியின் கண் கங்கை தன்னை கரந்தருளும் காதல் உடையீர். நம்ம சாமி சொன்னார் இப்ப எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு.
இங்கு நமக்கு திருமாலை தொடுத்து என் உள்ள தொடைய விழுத்த திங்கள் வதன சங்கிலியை தந்தன் வருத்தம் தீரும்.
அதுல இன்னொரு அடி வச்சார். முதல் ரெண்டு வரியில கருத்தோட அடைகொழி இல்ல, இதுல இதுல என்ன சொன்னாருன்னா
ஒரே நேரத்திலேயே இரண்டு மாறுபட்ட செயல்கள் நிகழ்வதாக காட்டுவது.
ஒரே நேரத்தில் இரண்டு மாறுபட்ட செயல்கள் என்ன அப்படின்னா, இங்க உனக்கு மாலை தொடுக்கிற மாதிரி தொடுத்துட்டு என் உள்ளத்துல உறுதிக்கிற மாலைய அவர் அவிழ்த்தாள். இதுக்கு விரோத அணின்னு பேரு. விரோத அணின்னா என்ன அர்த்தம்? ஒரே நேரத்துல ரெண்டு செயல்கள், ரெண்டு மாறுபட்ட செயல்கள் நிகழ்வது போல.
உதாரணம் என்ன புரியும்? எங்க ஊர்ல எல்லாம் இப்ப வெயில் கொளுத்துது, பெங்களூர் தேவலாம் 42-43 எல்லாம் போயிருச்சு, ஸ்கோர் எங்க போய் நிக்கும்னு தெரியல, அது வெந்து பயிட்டு.
இந்த மாதிரி ஒரு வெயில் நேரத்துல ஆபீஸுக்கு கிளம்புனார் ஒருத்தர். கிளம்புற நேரத்தில் அப்படி திரும்பி பார்த்தார் மனைவி, ரொம்ப வேர்த்து விறுவிறுக்குது, எடு அந்த கர்ச்சி பண்ணார். அந்த மாதிரி சொல்லிச்சு துவச்சி போட்டிருக்கேன்னு. உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா, மூளை இருக்கா, புத்தி இருக்கா? இருக்கிறதே ஒரு கர்ச்சி, அதையும் துவச்சி போட்டிய, இப்ப நான் என்ன எடுத்துட்டு போவேன் நான் அப்படின்னு கத்திட்டு போயிட்டார். ஒரு வீட்டுல ரெண்டு கர்ச்சி கூட கிடையாது அப்படின்ட்டு போயிட்டார். போனவரே ஆபீஸ்ல எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் ரிட்டர்ன் ஆனாரு. வந்து அந்த அம்மா வாசல்லையே நின்றுட்டு இருந்துச்சு. நினைச்சிட்டே ஒரு மனைவியை காலையில ரொம்ப கோச்சிட்டோம், பாவம் என்ன இருந்தாலும் பாவம் இல்லையா அப்படின்னு நினச்சி உள்ள நம்ம உள்ள வந்தவொடனே கையில் இருக்க பேக் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அவருக்கு கைகால ரொம்ப தண்ணி கொடுத்துட்டு அவரை வந்து சோஃபாவில் உட்காந்தவொடனே அவருக்கு பிடிச்ச வெங்காய பகடா ஒரு தட்டில் எடுத்து பிளேட்டில் வச்சுது. வெங்காய பகடைன்னா ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாரு. வெங்காய பகடாவா எப்போ பண்ண மத்தியானம் நெஸ்கேஃப் ஒரு கிளாஸ் ரொம்ப கோச்சிக்கிட்டே ஒன்று காலையில் பரவாயில்லைங்க நீங்கள் அடிச்சாலும் நீங்க தான், அடைச்சாலும் நீங்க தான், எல்லாம் நீங்க தானே. சரி காஃபியை சாப்பிட்டா சாப்பிட்டோன்னு இந்த அம்மா ஒரு கவரை நீட்டுச்சு. கவரை பிரித்து பார்த்தா ரெண்டு புது கர்ச்சிஃப். பரவாயில்லையே ரெண்டு புது கர்ச்சிஃப் காலையில தான் சொன்ன வாங்கிட்டியே, எவ்வளோம்மா விலை இது அப்படின்னாரு. இது விலைக்கு வாங்கினது இல்லைங்க, 25,000 ரூபாய்க்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கினா ஒரு கர்ச்சி ஃப்ரீ. நல்ல வேலை ரெண்டு கர்ச்சிஃப் கேட்டான். இனிமே வேர்க்குமா இவனுக்கு? இல்லை வேர்த்தா தான் சொல்லுவானா? இப்ப பாருங்க, இப்ப தண்டிச்சதுக்கு புருஷனை தண்டிச்சதுக்கு தண்டிச்சதும் ஆச்சு, புடவைக்கு புடவையும் ஆச்சு. இதுக்கு பேர் விரோத அணின்னு பேரு. வீட்லயே ஒரு விரோத அணி வளர்ந்துகிட்டே இருக்கும். இத சொல்லுகிற
மங்கை ஒருவார் மகிழ்ந்ததும் அன்றி மணிநீள் முடியின் கண் கங்கை தன்னை கரந்தருளும் காதல் உடைய இங்கு நமக்கு திருமாலை தொடுத்து என் உள்ள தொடையவள் திங்கள் வதன சங்கிலியை தந்து என் வருத்தம் தீரும், என் வருத்தம் தீரும்,
என் வருத்தம் தீரும், என் மயக்கம் தீரும், என் ஆசை தீரும் சொல்ற
என் வருத்தம் தீரும்.
சரி, எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, இவர் போய் அவர் அப்படித்தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு எப்படி சேர்க்கிறாருக்கு தெரியும்.
சேக்கிடார் இப்படி ஒரு பாட்டு பாடுறாரு, மங்கை ஒருவாள் மகிழ்ந்தின்றி மணிநேர் முடியின் கண் கங்கை தன்னை கறந்தரணும் சொல்லி இருக்காரு. பின்னால சொல்றாரு, உன்னை போல் என்னை பாவிக்க மாட்டேன்னு தேவாரத்தில் எழுதுறாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஓ, உன்னை போல் என்னை பாவிக்க மாட்டேன்னு சுந்தரர் சொல்றாருன்னா அது எதை கருதி சொல்லி இருப்பார்? இப்படித்தான் சொல்லி இருப்பார் போல இருக்கு. இந்த சங்கிலியை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது நீ தலையில ஒருத்தி பாகத்துல ஒருத்தியுமா வைத்து இருக்கிறாய் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல இருக்குன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தை அடிப்படையாக வைத்து தெய்வ சேக்கிழார் பாடியிருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். சரி, இப்ப நமக்கு இந்த சங்கிலி நாச்சியார் இவருடைய வாழ்க்கையில சஞ்சலப்பட்டதை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு அரிய செய்தி சொல்லுகிறார். என் மனம் எப்படி சஞ்சலப்பட்டது, இவளை நோக்கி என் மனம் திரும்புகிறது என்று சொன்னால் அது தெய்வ செயலாகத்தான் இருக்க வேண்டும் என்று உறுதிபட சொல்லுகிறார். அப்ப அந்த உறுதி எங்கிருந்து வந்தது என்று கேட்கிற பொழுது, ஞானிகள் ஒவ்வொரு செயலும் இறைவன் தமக்கு உணர்த்தவே நிகழ்கிறது என்று கருதுவார். இப்ப நாம அப்படி சொல்லுவோமா? நாம நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நாம் அப்படி உபச்சாரமாக சொல்லுவோம், சுவாமி எனக்கு இந்த எண்ணத்தை கொடுத்தார் அதனால செய்தோன்னு. உண்மையாகவே அது உபச்சாரமாக சொல்லுகிற வார்த்தை. ஏன் என்று சொன்னால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதுவரைக்கும் சிவனை தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லாமல், சிவன் கோவிலை தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லாமல், சிவபெருமானை பாடுவதை தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் இருந்த அவருக்கு சங்கிலி நாச்சியாரை பற்றி ஒரு புதிய எண்ணம் வருமானால் அது இறைவன் ஊட்டிய செயல் என்று சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் பாக்குற பொழுது நமக்கு வரதெல்லாம் வேத்து வேத்து செய்திகளா வந்துவிட்டு திடீர்னு ஒரு சிக்கல் வருகிற பொழுது இது மட்டும் இறைவன் கொடுத்தான்னு எப்படி சொல்றது? எனக்கு எப்ப பார்த்தாலும் சிவன் நினைவு, நான் எப்பொழுதும் அவனையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். திடீரென்று ஒரு எண்ணமானது எனக்கு மாறி உதிக்குமையானால் நான் நிச்சயமாக சொல்லுவேன், இப்படிப்பட்ட மாறி உதித்த எண்ணம் இது இறைவனால் ஊட்டப்பெற்ற எண்ணம் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தெளிவாக சொல்லுகிறார், இப்படி சங்கிலியின் மீது எனக்கு வந்த நோக்கம் இறைவனாலே ஊட்டப்பெற்றது, காரணம் இருவரால் இப்பிறவி எய்துவித்தார் என்று சொல்லுகிறார். நிறைவாக பறவையாரை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு செய்தி அவர் சொல்லுகிறார். பறவையாருக்கு தூது விடுக்கிறார், அதை சொன்ன நம்ம மதன் முரளி கூட சொன்ன. அவர் தூது விடுத்து இரவுல போய் அங்கே பேசி வருமாறு அனுப்பித்தார். முதல் தடவை போனார், சக்சஸ் ஆகல. ரெண்டாம் தடவை வந்தார். அப்ப அடியனுக்காக அடியாருக்காக எளிவருவீரும் ஆனால் அடியனேன் என் செய்வேன் இசையாது அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. நீரே ரொம்ப இப்படி எளிமையாக வருவீரே, ஆனால் நான் என்ன சொல்றது? சரி, அவர் மீது இருந்த கோபத்தை நான் நீக்கிக் கொள்கிறேன், சமாதானமாகிறேன்னு அம்மா சொல்றேன். வேக வேகமா வருகிறார் சிவபெருமான். யார்கிட்ட சொல்றதுக்கு? சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்றது. திருவாரூர் மண்டபத்துல உட்கார்ந்து இருக்கிறார். இவர் என்ன செய்தி கொண்டு வரப்போகிறாரோ? வேக வேகமா வந்தாராம் சிவபெருமான், ரொம்ப வேகமா வந்தாரு. எவ்வளவு வேகமா சார் வந்தாரு? ரொம்ப வேகமா வந்தாரு. அவர்கிட்ட செய்தியை சொல்றது இல்ல, எவ்வளவு வேகமா வந்தாரு? அப்பா, தலையில இருக்க கங்கை ததும்பி தண்ணி வெளியில கொட்டிச்சுப்பா, அவ்வளவு வேகமா வந்தாரு. சென்னி நீடு கங்கை ததும்ப அவர் திருவாரூர் மன்னவனார் மறையவர் பால் வந்தார். அவர்கிட்ட வந்தார், அப்பா பறவையார் சமாதானம் ஆயிட்டாச்சு, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க, போதுமா? இப்ப என்ன சொல்லணும்? அவரு இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். இப்ப என்ன சொல்லணும்? சுவாமி, எம்மையும் பறவையும் இணைத்து வைத்தீர், ரொம்ப சந்தோஷம், உமக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன், எங்கள் வாழ்வி தந்தீர்கள், அப்படிதானே சொல்லணும். என்ன சொன்னார் தெரியுமா? சேக்கிழார் எழுதுகிறார்,
பந்தமும் வீடும் தீர் அருள் செய்யும்படி செய்தி எந்த ஏகினி என்பால் என்கிடர் என்றார்.
என்ன சொன்னாரா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சாமியை பார்த்து?
சிந்தை உவகையால் திளைக்கின்றார், பந்தமும் வீடும் தீர் அருள் செய்யும்படி செய்தீர். பந்தமும் வீடும் தீர் அருள் செய்யும்படி செய்தீர் அப்படின்னு சொல்றாராம். நல்ல கவனமா கேட்கணும். தூது போயிட்டு வந்து பந்தத்தை ஏற்படுத்தினாரா தீர்த்தாரா?
நீங்க தான் சொல்லணும். தூது போய் பறவையார்கிட்ட தூது போய் பந்தத்தை ஏற்படுத்தினாரா தீர்த்தாரா? என்ன ஒண்ணு சத்தியத்தை காண, ஏற்படுத்தினாரு, அதுதானே உண்மை? பந்தத்தை ஏற்படுத்திட்டு வந்தாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு?
பந்தமும், அது மட்டும் இல்ல, வீடும் தீர் அருள் செய்.
சமயம் பந்தத்தெல்லாம் தீர்த்து வைத்தீர், உமக்கு எப்படி நன்றி சொல்வதுன்னு தெரியலங்கிறார். இது என்ன முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது? இங்கதான் முடிச்ச வச்சார். நாம தான் வருத்தப்படுறோம், என்னவோ சிவபெருமான் தூது போனார்னு. ஆனால் சுந்தரமூர்த்தி சாமி சொல்லுகிறார், இவர் போனாதான் அந்த தூதுல என் வினை நீங்கும். அவ்வினைக்கு
இவ்வினையாம் என்று வந்தவள் இவள்.
அவர் என்ன சொல்லுகிறார், இந்த பிறப்பு எதனாலே வந்து எய்தியது என்று சொன்னால், இப்பிறப்பு இவளால் வந்து எய்தியது. இப்ப இவளால் வந்து எய்திய இந்த வாழ்வை இப்பொழுது எனக்கும் இவளுக்கும் பிணக்கு ஏற்படுமானால், ஊழல் ஏற்படுமானால், இந்த வாழ்வு பிரியுமானால், அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னு கேட்டா, இப்படியே ஊழல் வாழ்ந்து பிரிஞ்சு இருந்து ரெண்டு பேரும் இருந்துட்டா சுவாமி என்ன சொல்லுவாரு, என்னப்பா ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டே இருந்துட்டீங்க, இது கம்ப்ளீட் ஆகல, அதனால திரும்பவும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ற வரைக்கும் அடுத்த பிறவிக்கு வாங்கன்னு கண்டினியூ பண்ணிடுவார். உங்களுக்கு புரியுதுங்களா, நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, இந்த உலகத்துல மீண்டும் பிறப்பெடுக்க கூடாதுன்னா ஒரு சிம்பிள் தியரி இருக்கு. ஒரு சிம்பிள் தியரி என்ன, எனக்கு யாரும் பகைவர் கிடையாது என்று நான் இறப்பேனே ஆனால் எனக்கு திரும்பவும் பிறப்பு கிடையாது, இது சத்தியம். அவிரோத ஞானம்னு பேர் இருக்கு. அவிரோத ஞான சுடர் வடிவாள் கண்டாயடா அந்தகா, வந்து பார் சற்று என் கைக்கு எட்டவே. யமனே உனக்கு இனிமே என்கிட்ட வேலை இல்ல, ஏன் தெரியுமா, எனக்கு அவிரோத ஞானம் வந்து விட்டதுன்னா. அவிரோத ஞானம்னா என்ன அர்த்தம், விரோதம் இல்லாதது, யார் மேலையும் எந்த விரோதமும் கிடையாது. நாம கூட யாரையும் ரொம்ப பகைமையா நினைக்க கூடாது. அவனா, அவன் பேரையும் சொல்லாதீங்க சார், அவ்வளவு ரொம்ப பகைமையா யாரையும் நினைக்க கூடாது. ரொம்ப பகைமையா நினைச்சா என்ன ஆகும்னா, அடுத்த ஜென்மத்துல ரெண்டு பேரையும் புருஷ முண்டாட்டியா போட்டுருவார். பகைமை தானே, ஒரு ஜென்மம் முழுக்க இருந்திருக்க. நான் ஆரம்பத்தில் இதை கூட நம்பல, அப்படி இருக்குமான்னு. ஆனா சில வீடுகளை பார்த்தா உண்மையா இருக்கும் போல இருக்கேன்னு தோணுது. ரெண்டு காலையில ஆரம்பிச்சதுன்னா சண்டை, அப்ப ரெண்டு பேரும் வேலைக்கு போவாங்க, நான் வேலைக்கு ரொம்ப அவசரமா போறேன், சாயந்தரம் வந்து வச்சுக்கிறேன், நானும் வந்து வச்சுக்கிறேன், அப்படி ரெண்டு பேரும் போயிடுவாங்க. சாயந்தரம் திரும்பினவுடனே இந்த அம்மா விட்ட இடத்த ரொம்ப கரெக்டா தொடும். எங்க அப்பாவை பத்தி என்ன சொன்னீங்க நீங்க, ஆமா பிரியா உங்க அப்பா நெப்போலியன் அவனை பத்தி சொல்லிட்டே இருப்பாங்க, ஓவியா ஆரம்பிக்கும் சண்டை தூள் பறக்கும். அப்ப இந்த உலகத்துல விரோதமின்மை. சுந்தரமூர்த்தி சாமி என்ன நினைக்கிறார், இந்த அம்மா கூட தகராறு ஏற்பட்டு இது பிரிஞ்சு போய் இந்த ஊழல் வாழ்க்கை தொடர்ந்ததுன்னா திரும்பவும் இந்த ஆள்கிட்ட போய் பக்கத்துல நான் எப்ப போய் சேர்றது, கைலாயத்துல திரும்ப ஒரிஜினல் டியூட்டியில போய் ஜாயின் பண்ணணும்னு பார்த்தா இந்த சிக்கலை ஏற்படுத்தி, நீ என்ன பண்ணி பறவையாரோட சரியாவே வாழலப்பா, இன்னொரு தடவை வானு சைக்கிளை கன்வியூ பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது. அதனால இந்த ஊழல் தீர்த்து இந்த அம்மாவோட சதா சமாதானம் ஆயிட்டோம்னா இந்த பிறப்பு இத்தோட முடிஞ்சிடும், மீண்டும் பழைய டியூட்டியில போய் ஜாயின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஆசையினால தூது விட்டாரே தவிர பறவையோடு வாழ வேண்டும் என்கிற எண்ணமே இல்லை. நாம நினைக்கிற மாதிரி பரவநாச்சியாரோட குடும்ப வாழ்க்கை நடத்தணுங்கிறது என்ன பண்ணு சாமி, அதனாலதான் ஜாமியன் தூது போனார். சாமி எதுக்கு போனாரு, உலக ஆசைக்காக போவார் இல்ல. ஆக இந்த அற்புதமான இந்த இரண்டு நிலைகள், ஒன்னு திருவாரூர், இன்னொன்னு திருவொற்றியூர், இந்த ரெண்டு ஒரே ஒரு செய்தி மட்டும் உங்க சிந்தனைக்கு சொல்லிட்டு நான் இதை நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன். திருவாரூர் திருவொற்றியூர் திருவாரூரிலே அம்மையார் செய்தது அடியார் பணி, திருவொற்றியூரிலே சங்கிலிநாச்சியார் செய்தது சிவபூசை. அந்த சிவபூசையும் இந்த அடியார் நெறியும், இந்த அம்மா இந்த அம்மையார் அடியாருக்கு தொண்டு செய்வது, அடியாருக்கு அன்னம்பாலிப்பது, அடியாருக்கு வஸ்திரம் தருவது, இதுதான் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தார்கள். எனவே இறைவனை அடைவதிலே இருக்கக்கூடிய இரண்டு நெறிகளை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மூலமாக நமக்கு இறைவன் புகட்டு முகமாக, ஒன்று அடியாரை போற்றுவதும், ஒன்று சிவனை போற்றுவதும், ஒன்று வழிபாடும், ஒன்று தொண்டர்களுக்கு அடியார்களுக்கு செய்கிற வழிபாடுமாக இரண்டு நெறிகளாக நமக்கு பரமை நாச்சியாரையும் சங்கிலி நாச்சியாரையும் நம்முடைய தெய்வ சேக்கிரார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மூலமாக நிலை நிறுத்தினார் என்று சொல்லி, அற்புதமான இந்த வாய்ப்புக்காக உங்களை மீண்டும் மீண்டும் நன்றி செலுத்தி, இந்த முருகன் புகழ்பாடும் சபையும் ஆண்ட அரசு உழவார பணிக்கும் எத்தனை பாராட்டுதல்களை சொன்னாலும் தகும். ஏன்னு சொன்னால் அவர்கள் அப்படியே வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அந்த வரலாற்றில் இருக்கிற செய்தியை கடைபிடிக்கிறார்கள். ஏன்னு கேட்டா சாமி சொல்றாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்துட்டு, வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும். அதுபோல பணி செய்யறாங்க, இங்க பேச்சு உடனே உழவார பணி, இங்க பேச்சு உடனே உழவார பணி. எனவே எனக்கு தெரிந்த வரைக்கும் தெய்வ சேக்கிழாருடைய வாக்குகளை அப்படியே பின்பற்றுகிற ஒரு மன்றம் இருக்கும் என்று சொன்னால் அது முருகன் போவாடு சபை பெங்களூர் கிளையும் ஆண்ட அரசு உழவார பணி மன்றமும் தான் என்று சொல்லி, அவர்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வாழ்வாங்கு வாழ்தல்னா என்ன, வாழ்வாங்கு வாழ்தல்னா
வாழ்தல் என்றால் ஒருத்தர் சிறப்பாக வாழ்தல் என்றால் அவர் எந்த குறையும் இல்லாமல் எந்த அதில் தீங்கும் இல்லாமல் சிறப்பாக ஒரு வாழ்க்கை வாழ்வதை வாழ்வுதல் என்று சொல்லுதல். ஆனால் தான் வாழ்வதோடு தன்னை சுற்றியுள்ளார் பலரும் வாழ்வதற்கு காரணமாக இருந்து வாழ்வதற்கு பெயர் வாழ்வாங்கு வாழ்தல் என்று பெயர். அப்படிப்பட்ட வாழ்வாங்கு வாழ்க்கையை எல்லாரும் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான இந்த கருத்தரங்கத்திலே கலந்து கொள்வதற்காக கேட்ட உடனேயே எங்களுக்கு உடனே ஒப்புதல் வழங்கி அவருக்கு எத்தனையோ அலுவல்கள் இருந்தாலும் கூட அந்த அலுவல்களையும் பொருட்படுத்தாமல் வருகிறேன் என்று சொல்லி தம்பதி சமேதராக எழுந்துருளியுள்ள நம்முடைய திருவாரூர்துறை ஆதீனப்பவர் நம்முடைய குஞ்சிதபாதமையா அவர்கள் எளிமையே உருவானவர்கள். அவர்களுக்கு நிரம்ப செய்திகள் தெரியும், ஆனாலும் ஒன்றும் தெரியாதது போலவே இருப்பார்கள். அவர்களை பற்றிய ஒரு அற்புதமான செய்திகள் எல்லாம் நிரம்ப அடியன் கேள்விப்பட்டிருக்கிறேன். நிரம்ப ஞானமுடையவர்கள், நிறைக்குடம் தழும்பாது என்பது போல விளங்குகிற அவர்கள். அவர்கள் இன்றைய தினம் இந்த கருத்தரங்கிலே பங்கு பெற்றமைக்கு நாம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மதனுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு பதிலாக சீனிவாச ஐயாவுக்கும் கணேசனுக்கும் ஐயாவுக்கும் நீலமேக ஐயாவுக்கும் மற்றும் இருக்கிற மற்ற அன்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
திருச்செந்தாளுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐயா அவர்களுக்கும் குஞ்சிதபாயம் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் அவர்களுக்கும் எவ்வளவு நன்றி சொல்றாலும் போதாது. அருமையாக சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கை வரலாறை சிந்திப்பதற்கு நமக்கெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பாக அமைந்திருந்தார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் இல்லற வாழ்க்கையை யோக நெறி பயின்றார் என்கின்ற அருமையான சிந்தனையை நம்முடைய குஞ்சிதபாதம் ஐயாவும் நம்முடைய சிவகுமார் ஐயா அவர்கள் நீல நினைதலை அடியார் வழிபாடு சிவத்தை வழிபாடு செய்வது வழிபாட்டின் முக்கிய அங்கம் நீல நினைதல் என்கின்ற அந்த அருமையான சிந்தனையை சொன்னார். விட்டுவிட்டு செய்வதை காட்டிலும் தொடர்ந்து சிவத்தை நினைவது மிகுந்த பயனை கொடுக்கும் என்கின்ற நிலையும் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் நீத்தாரும் தொடர்வறிய நெறி நின்றார் என்கின்ற அருமையான அந்த சிந்தனையை நமக்கு சங்கிலியார் என்ற பெயருக்குரிய அந்த அர்த்தத்தையும் சொல்லியிருந்தார்கள். பறவையார் திருவாரூரை எப்படி பிரியவில்லையோ அதேபோல் சங்கிலியார் ஒத்தியூரை விட்டு பிரியவில்லை என்று ஐயா சொன்னார்கள். நம்மால் சுந்தரமூர்த்தி நாயனாரை விட்டு ஒருபோதும் பிரிந்திருக்க முடியாது. அவ்வளவு அருமையாக இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் விழாவை ஐயா அவர்கள் சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். நாம் எத்துணை முறை நன்றி சொன்னாலும் அது பத்தாது. ஆனால் நன்றி கடன் நமதுதான். குஞ்சிதமாதம் ஐயாவுடைய உரை இவ்வளவு சிறிய உரை மட்டுமல்ல, நம்முடைய சைவ நூல்களிலே மாபாடியம் என்கின்ற சிவஞான மாபாடியத்துக்கும் ஐயா அவர்கள் அருமையாக உரை சொல்வார்கள். சென்ற வகுப்பு கற்பகம் கலைக்கல்லூரியிலே நடந்த பொழுது ஐயா அவர்களும் அந்த சிவஞான மாபாடிய கருத்தரங்கில் கலந்து கொண்டு அங்கு சிறப்புரை வழங்கினார்கள். மிக அருமையாக இருந்தது. அவ்வளவு சிறப்பு மிக்கவர்கள் நமக்கெல்லாம் எளிமையாக இங்கு வந்து எழுந்தருளி நமக்கு இந்த சிந்தனையை தந்தமைக்கு நம் மன்றத்தின் சார்பாக எல்லோரும் கூடி நன்றி செலுத்தி பாராட்டுகின்றோம்.